அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 29 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ கே கங்குலி தான் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்று பெண் வழக்கறிஞர் ஒருவர் அடையாளம் காட்டியிருப்பது குறித்த செய்திகள், திருகோணமலை குவாடலுபே தேவாலய பங்கு தந்தைக்கு புலனாய்வு துறையினர் என கூறிக்கொண்டவர்களால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவம் குறித்த செவ்வி, இலங்கையின் வடக்கே விடுதலை புலிகளின் மாவீரர் நாள் அனுஷ்டிப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் பலர் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்,
நாட்டிலே மீண்டும் இனவாதத்தை தூண்டுகிறார்கள் இவ்வாறான செயல்களிலே என்ற கோதாவிலே தான் அவர்கள் நீதிமன்றத்திலே அந்த போலீசார் தங்களுடைய வி அறிக்கைகளை தாக்கல் செய்து அவர்களை கொண்டு போயிருக்கிறார். நிரூபிக்கக்கூடியதான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என கூறி நாங்கள் எங்களுடைய ஆட்சேபனைகளை பதிவு செய்தோம்.
மற்ற பல செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
உக்ரைனுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதற்கான தமது சமரச முயற்சிகளில் ரஷ்யா தலையீட்டை தாம் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள்.
What we cannot accept is a condition on a bilateral agreement to have a kind of a possible veto of a third country. This
ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் வேறு ஒரு நாட்டுக்கும் இடையிலான சமரச முயற்சிகளில் மூன்றாவது தரப்பொன்றின் தலையீட்டை ஏற்க முடியாது என்று லித்துவேனியாவில் நடந்த ஒன்றிய மாநாட்டின் இறுதியில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவரான ஜோஸ் மேனுவல் பாரோசோ அவர்கள் கூறியிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பங்காளி ஒப்பந்தத்தில் கடந்த வாரம் தான் கையெழுத்திட மறுத்ததற்கு ரஷ்யா அழுத்தமே காரணம் என்று உக்ரைன் அதிபர் விக்டர் யனுகோவிச் முன்னர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த மாநாட்டின் மைய பொருளாகவும் அந்த விவகாரம் தான் இருந்தது. இருந்த போதிலும் எதிர்காலத்தில் அப்படியான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள தனது நாடு விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
இதனிடையே ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள வறிய நாடுகளில் இருந்து வரும் குடியேறிகளை கட்டுப்படுத்தும் யோசனைகளை பிரிட்டன் கைவிட வேண்டும் என்று 4 மத்திய ஐரோப்பிய அரசுகள் கூறியிருக்கின்றன. ஆனால் தங்கள் நாட்டின் பெருந்தன்மை துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுப்பது அவசியம் என்று பிரதமர் டேவிட் கேமரன் தங்களின் திட்டத்தை நியாயப்படுத்தி பேசியிருக்கிறார்.
People moving to countries for a job is one thing, but I'm not in favor of people moving to be able to claim benefits.
போலந்து, செக் குடியரசு, ஸ்லோவாக்கியா மற்றும் ஹங்கேரி ஆகிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடிப்படை தர்மமே மக்களின் சுதந்திர நடமாட்டம்தான் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றன. மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரும் மக்களால் பிரிட்டனின் பொருளாதாரமே நன்மடைந்து வருவதாக அந்த நாடுகள் கூட்டறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கின்றன.
தாய்லாந்தில் நூற்றுக்கணக்கான அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாங்காக்கில் இருக்கின்ற ராணுவ தலைமையகத்துக்குள் பலவந்தமாக நுழைந்து அங்கு கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இங்கிலாஷ் சினவத்ராவின் அரசாங்கத்துக்கு எதிரான தமது போராட்டத்துக்கு ராணுவ உதவி கோரிய அவர்கள் கடுமையான இடுபறியின்றி அங்கிருந்து விலகிச் சென்றிருக்கின்றார்கள். தனது சகோதரரான நாடு கடந்து வாழ்கின்ற முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவத்ராவால் இங்கிலாந்து கட்டுப்படுத்தப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். கடந்த வியாழக்கிழமை நடந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இருந்து இலகுவாக தப்பித்த இங்கிலாந்து சினவத்ரா அவர்கள் தேர்தலை முன்கூட்டியே நடத்தும் திட்டம் எதுவும் தனக்கு கிடையாது என்றும், ஆனால் பேச்சு நடத்த தான் தயாராக இருப்பதாகவும் கொடி காட்டியிருக்கின்றார்.
சீனா அண்மையில் அறிவித்த அதன் புதிய வான் பாதுகாப்பு வலயத்துக்குள் நுழைந்த அமெரிக்க மற்றும் ஜப்பானிய போர் விமானங்களையும் வேவு விமானத்தையும் பின்தொடர்ந்து தனது போர் விமானங்களை அனுப்பியிருப்பதாக சீனா கூறியிருக்கிறது. ஜப்பானின் போர் விமானங்களுடன் சேர்ந்து வந்த 2 அமெரிக்க வேவு விமானங்களையும் முன்னெச்சரிக்கை விமானம் ஒன்றையும் கிழக்கு சீன கடலுக்கு மேலாக தங்களின் விமானிகள் அவதானித்திருப்பதாக சீன விமானப்படை பேச்சாளர் ஒருவர் கூறினார். சீனாவுக்கு அறிவிக்காமலேயே இந்த விமானங்களை பறக்கவிட்டதன் மூலம் சீனா கடந்த சனிக்கிழமை தன்னிச்சையாக பிரகடனப்படுத்திய புதிய வான் பாதுகாப்பு வலயத்தை அமெரிக்காவும் ஜப்பானும் கணக்கெடுக்காமல் துச்சமாக மதிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.
சிரியாவிலிருந்து தப்பி வந்திருக்கின்ற பல சிறார்கள் போர் அனுபவம் காரணமாக மன அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள் என்று ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பின் அறிக்கை ஒன்று கூறுகின்றது. சிரியாவில் பதியப்பட்ட 22 லட்சம் அகதிகளில் அரைவாசி பேர் சிறார்களாகும். இவர்களில் பலர் பள்ளிக்கூடங்களை தவறவிட்டிருப்பதுடன் உயிர் வாழ்வதற்காக உழைக்க வேண்டிய நிலையிலும் இருக்கின்றார்கள். சிலரது பெற்றோர் போரில் இறந்து விட்டதால் அல்லது தடுத்து வைக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் இல்லாமலேயே வாழவும் இவர்கள் பழகிக் கொண்டிருக்கின்றார்கள். மன அதிர்ச்சிக்குள்ளான சிறார்களில் தமது பெற்றோர் கொல்லப்பட்டதை நேரடியாக பார்த்த, அவர்களது சடலங்களை புதைத்த குழந்தைகளும் அடங்குகின்றன. ஜோர்தான் மற்றும் லெபனானின் அகதிகள் குறித்து அதிருப்தி வளர்வது பற்றியும் UNHCR எச்சரித்திருக்கின்றது.
பாலியல் உறவுக்காக பணம் கொடுப்பவர்கள் பிடிபட்டால் கடுமையாக அபராதம் விதிப்பதன் மூலம் பாலியல் தொழிலை குறைக்கும் சட்ட மூலம் பற்றி பிரான்ஸ் நாடாளுமன்றம் விவாதிக்கிறது. பிரான்சில் பாலியல் தொழில் சட்டபூர்வமானது, ஆனால் பாலியல் தொழிலுக்காக பொது இடங்களில் ஆட்களை அழைப்பதும் இடைத்தரகு வேலை செய்வதும் அங்கு தடை செய்யப்பட்ட விடயங்கள். இந்த புதிய சட்டத்தின் மூலம் அப்படியானவர்களுக்கு $2,000 வரை அபராதம் விதிக்க உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது.
செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்திய பெண் வழக்கறிஞர் தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை தந்தவர் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி AK கங்குலி என்று அடையாளம் காட்டியிருப்பதாக ஊடக செய்திகள் கூறியிருக்கும் பின்னணியில் இந்த பிரச்சினையில் ஆரம்பம் முதல் என்ன நடந்தது, இதன் இன்றைய செய்திகள் என்ன என்று இந்த விவகாரத்தை தொடர்ந்து செய்தி சேகரித்து வரும் இந்து பத்திரிகையாளர் ஜே வெங்கடேசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த பாலியல் புகார் ஒரு வெப்சைட்டில் வெளிவந்தது. அந்த வெப்சைட்டில் வெளிவந்ததை அடுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் இந்த ஒரு செய்தியாக இது வெளியிடப்பட்டது. அந்த செய்தியில் இந்த சட்டம் பயின்ற மாணவி அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியிடம் அவருக்கு உதவியாளராக இருந்த பொழுது அந்த நீதிபதி தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் இதை தான் இதுவரை வெளியில் சொல்ல விரும்பவில்லை என்ற காரணத்தினால் நான் வெளியிடவில்லை என்றும், ஆனால் தனக்கு இப்போது தைரியம் வந்த காரணத்தினால் இதை வெளியிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்றும் அந்த பிளாகில் அவர் வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இந்த செய்தி பத்திரிகையில் வெளியானவுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து இந்த செய்தியில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்பதை கண்டு ஆராய்ந்து அந்த அறிக்கை வருமாறு அவர் அந்த குழுவிற்கு தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அந்த குழு இந்த பெண்மணியை அழைத்து அவரிடம் நேரடியாக விசாரணை நடத்தியது. அந்த விசாரணையில் தான் கூறிய குற்றச்சாட்டுகள் உண்மைதான் என்று அந்த பெண்மணி கூறியதாக தெரிகிறது. அந்த பெண்மணி தன்னிடம் இவ்வாறு நடந்து கொண்ட ஓய்வு பெற்ற நீதிபதி யார் எனவும் தெரிவித்திருந்தார். அதை அடுத்து அந்த குழு அந்த நீதிபதி AK கங்குலி அவரிடம் நேரில் அழைத்து அவரிடம் இது குறித்து விசாரணை நடத்தி அவருடைய அறிக்கையையும் பதிவு செய்தது. அந்த சட்டம் பயின்ற மாணவியின் அவருடைய வாக்குமூலத்தையும் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி கங்குலியின் வாக்குமூலத்தையும் பதிவு செய்து இந்த நீதிபதிகள் குழு தலைமை நீதிபதியிடம் இந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் தலைமை நீதிபதி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
சரி, இந்த அறிக்கையில் அந்த நீதிபதிகள் தங்களுடைய அப்சர்வேஷன், அதாவது தாங்கள் என்ன நினைக்கிறோம் இந்த பிரச்சனையை பற்றி அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா?
அறிக்கையின் முழு விவரம் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஏனெனில் அது தற்பொழுதுதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பார்வையில் உள்ளது. எனவே தலைமை நீதிபதி தான் அந்த அறிக்கையை வெளியிட வேண்டும். தலைமை நீதிபதியுடன் நான் பேசிய பொழுது இது என்னுடைய பரிசீலனையில் உள்ளது, இப்பொழுது நான் எதுவும் கூற விரும்பவில்லை, பின்னர் தெரிவிக்கிறேன் என்று கூறியிருக்கார்.
சரி, இதில் இந்த பாலியல் புகாருக்கு உள்ளாகி இருக்கும் கங்குலி அவர்களிடம் நீங்கள் பேசினீர்களா? அவர் என்ன கூறுகிறார்?
அவரிடம் நான் தொடர்ந்து கொண்டு பேசிய பொழுது இந்த பெண்மணி கூறிய குற்றச்சாட்டுகள் எத்தகைய நம்பகத்தன்மை உள்ளன, இது குற்றம் உங்களுடைய கருத்து என்ன என்று நான் வினாவினேன். அப்பொழுது அவர் இது முற்று அப்பட்டிலும் உண்மைக்கு புறம்பானவை, இதில் முழு அளவு உண்மை இல்லை, அவர் என்னுடைய மகளை போன்றவள், நான் இது போன்று அவர் கூறுவது போல் நான் நடந்து கொள்ளவில்லை, இது அவ்வளவு பொய் என்று அவர் கூறினார்.
இது தொடர்பாக
உண்மைக்கு முகாந்திரம் இல்லை என்றுதான் அவர் தெரிவித்தார்.
சரி, இது தொடர்பாக அந்த பெண்மணி வெளியில் வந்து ஏதாவது கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இன்று?
இதுவரை கருத்துக்கள் கூறவில்லை. அவர் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகைக்கு தான் தனது பேட்டி அளித்துள்ளார். இந்திய பத்திரிகைகளுக்கு இதுவரை அவர் பேட்டி அளிக்கவில்லை.
இந்து செய்தியாளர் ஜே வெங்கடேசன். திருமண உறவுக்கு வெளியே தாம்பத்திய உறவு வைத்திருக்கும் ஒரு பெண்ணுக்கு வீட்டுக்குள் பெண்களுக்கு ஏற்படும் வன்முறைகளுக்கு எதிரான பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எந்த ஒரு பாதுகாப்பும் தர முடியாத நிலை இருக்கிறது. இதில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் நேற்று தெரிவித்திருந்தது. சம்பந்தப்பட்ட வழக்கில் ஒரு ஆணுடன் பெங்களூரைச் சேர்ந்த ஒரு பெண் பல ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த நிலையில் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரிவை அடுத்து அவர் ஜீவனாம்சம் கோரி வழக்கு போட்ட நிலையில் கீழ் நீதிமன்றம் அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. ஆனால் பின்னர் கர்நாடக உயர்நீதிமன்றம் அவருக்கு எதிராக தீர்ப்பளித்திருந்தது. இதை எதிர்த்து அந்த பெண் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் சட்டத்தில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பளிக்க முடியாத நிலை இருப்பதை சுட்டிக்காட்டியதுடன் நாடாளுமன்றம் இதை சரி செய்ய இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரலாம் என்றும் யோசனை கூறியிருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து சென்னை வளர்ச்சி கல்விகள் கழகத்தைச் சேர்ந்த ஆனந்தி பாண்டியன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் இது பெண்கள் இயக்கத்தில் கூறப்பட்ட கருத்துக்கு சற்று மாறாக உள்ளது. என்ன கூறியிருக்காங்கன்னா, ஒன்று, பெண்கள் மீதான வன்முறை என்பது நிதர்சனமான உண்மை. எல்லா குடும்ப வன்முறைகளிலும் எல்லா விதமான பெண்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். அதே சமயத்தில் இதே பெண் முதல் மனைவி இருக்கும் பட்சத்தில் அந்த முதல் மனைவியின் பிரச்சனைகளை கருத்துல கொள்ளாம மற்றொரு திருமண வாழ்க்கையிலேயே ஈடுபடுவதால் அவருக்கு எந்த விதமான பெண்ணிய சிந்தனைகளும் இல்லாதவாறு இந்த தீர்ப்புல காட்டியிருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து இது இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கைய பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக இதை பார்க்க முடியாது. 18 வருடங்களாக ஒரு ஆண் வந்து தன்னுடைய இரண்டாவது காண்பு பயணம் அல்லது இரண்டாவது திருமண உறவில் ஈடுபட்டிருக்கின்றார். ஆனா திருமண உறவுக்கு வேற ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லயே கூறியிருக்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப கிளியரா கூறியிருக்கிறது என்னன்னா, திருமண உறவுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆண் திருமணம் மாதிரி உள்ள உறவுல ஈடுபட்டிருந்தால் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு கூறியிருக்காங்க.
இல்லையா ஆனந்தி, அது சரி, அது சரி நீங்க சொல்வது. ஆனால் இந்த விஷயம், இந்த வழக்கிலே அவர் திருமணம் மாதிரியான உறவு இல்லை என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். இது கான்குபைன் போன்ற, அதாவது வைப்பாட்டி போன்ற உறவு என்று அவர்கள் இந்த வழக்கிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான உறவுக்கு இந்த சட்டத்திலே ஒரு இழப்பீடு தருவதற்கோ ஜீவனாம்சம் தருவதற்கோ இடம் இல்லை என்று அவர்கள்
பார்லிமெண்ட்ல சட்டமா ஏற்றினாதான் இதுக்கு தீர்வு வரும்.
ஆனால் அது வந்து சமூகத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டி, ஆனாலும் இது லிவ் இந்த மாதிரியான ஒரு சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு பெரிய குற்றம் அல்ல என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது வந்து
அந்த விதத்துல அந்த தீர்ப்புல வந்து மாரலிஸ்டிக் டோன் இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது வந்து அவங்க மாரலிஸ்டிக்கா சொல்றது என்னன்னா, ஒரு ஆண் இந்த மாதிரியான ஒரு தவறை செய்வது என்பது கண்டிக்கத்தக்கது. அதே சமயத்தில் பெண்கள் வந்து இந்த மாதிரியான உறவிலும் வன்முறைக்கு ஆளாக்கப்படலாம்ங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆக வன்முறை என்பது இப்படிப்பட்ட உறவுகளிலும் இருக்கலாம்ங்கிறதையாவது ஜட்ஜ்மெண்ட்ல ஓரளவு அவங்க ஒத்துக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பெண்ணை கண்டிக்கல. இந்த சட்டத்துக்குள்ள இந்த மாதிரியான கான்குபைன் ஏஜ் எல்லாம் வந்து நம்ம தீவிரமா ஒர்க் அவுட் பண்ணிருக்கோமான்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல திருமண உறவு பத்தி நல்லா சொல்றோம். அப்புறம் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தியும் நிறைய கருத்துக்கள் வந்திருக்கிறது. ஆனா கான்குபைன் ஏஜ் யூசேஜ் இல்லையே.
அதாவது இந்திய சமூகத்திலே இந்த வைப்பாட்டி வைத்துக் கொள்வது என்ற இந்த சின்ன வீடு வைத்துக் கொள்வது, வைப்பாட்டி வைத்துக் கொள்வது போன்ற கலாச்சார நடைமுறைகள் இருக்கும் பொழுது அதை வந்து இந்திய சட்டம் ஏற்றுபவர்கள் அதை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் அந்த சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்.
அது கரெக்ட். ஏன்னா இன்னொன்னு வந்து அந்த வைப்பாட்டிங்கிற முறையில பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த வைப்பாட்டி முறையிலையும் வன்முறைகள் இருக்கலாங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த காலகட்டத்துல அந்த வன்முறையை கண்டிக்க வேணும் கண்டிப்பா. அந்த கண்டிப்பு இருக்கிற சமயத்துல அவங்களுடைய மெயின்டெனன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த உறவில் இருந்து ஒன்றுமே வந்து இல்லாம அந்த ஆண் கை கழுவிட்டு போறதுங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படிங்கறத கருத்துல கொண்டுதான் சட்டத்தை மாற்றி வைக்கணுங்கிறது கண்டிப்பா ஒரு கோரிக்கையா இருக்க முடியும் பெண்கள் இயக்கத்துக்கு.
சென்னை வளர்ச்சியல் கல்விகள் கழகத்தைச் சேர்ந்த ஆனந்தி பாண்டியன் அவர்கள். பெண் பத்திரிகையாளர்கள் பாலியல் புகார் சுமத்தப்பட்டுள்ள தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் தருண் தேஜ்பால் இன்று கோவா சென்றுள்ள நிலையில் இதுகுறித்த மேலதிக செய்திகளை தருகிறார் டெல்லியில் இருக்கும் சங்கீதா ராஜன்.
பாலியல் புகார் சுமத்தப்பட்டுள்ள தெஹல்கா பத்திரிகையின் ஆசிரியர் தருண் தேஜ்பாலிற்கு நாளை சனிக்கிழமை காலை 10 வரை பனாஜி உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் அளித்துள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை காலை பனாஜி நீதிமன்றத்தில் தருண் தேஜ்பாலின் வழக்கறிஞர் அவரது முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் துவங்கிய இந்த முன்ஜாமீன் மனு குறித்த விசாரணை நீதிமன்றத்தில் வந்தது. நாளை சனிக்கிழமை காலை 10 அளவில் இந்த மனு குறித்த விசாரணை மீண்டும் துவங்கும் வரை தருண் தேஜ்பாலிற்கு முன்ஜாமீன் அளித்து தீர்ப்பளித்தார் நீதிபதி அனுஜா பிரபுதேசாய். முன்னதாக விசாரணைக்காக இன்று மாலை தருண் தேஜ்பால் கோவா சென்றடைந்தார். முன்ஜாமீன் கிடைத்த பிறகு அவர் விசாரணைக்காக கோவா குற்றப்பிரிவியல் காவல் நிலையத்திற்கு சென்றிருந்தார். மேலும் இன்று அதிகாலை டெல்லியில் உள்ள தருண் தேஜ்பாலின் வீட்டிற்கு கோவா போலீசார் சென்றிருந்தனர். அவரை கைது செய்யும் நோக்கத்துடன் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆனால் அவர் வீட்டில் இல்லாத காரணத்தினால் அவர் கைது செய்யப்படவில்லை. தெஹல்கா பத்திரிகையின் ஆசிரியர் தருண் தேஜ்பால் கோவாவில் நவம்பர் 7 மற்றும் நவம்பர் 8 தேதிகளில் தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக அதில் பணிபுரியும் ஒரு பெண் ஊடகவியலாளர் அந்த பத்திரிகையின் நிர்வாக ஆசிரியரிடம் புகார் அளித்திருந்தார். அதைத் தொடர்ந்து கோவா போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சங்கீதா ராஜனின் இந்த செய்தியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். திருகோணமலை குவாடலூபே தேவாலய பங்கு தந்தைக்கு புலனாய்வுத்துறையினர் என கூறிக்கொண்டவர்களால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவம் குறித்து திருகோணமலை ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை அவர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை நகர பிரதேசத்தில் உள்ள கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றின் பாதிரியாருக்கு துப்பாக்கி முனையில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக ஆயர் இல்லம் கவலை வெளியிட்டுள்ளது. புலனாய்வுத்துறையினர் என கூறிய நபர்களினால் குவாட்லூப் தேவாலயத்தின் பங்கு தந்தையான அருத்திரு எஸ் எஸ் ஜான் பிள்ளைக்கு விடுக்கப்பட்ட இந்த அச்சுறுத்தல் தொடர்பாக காவல்துறையிலும் புகார் செய்யப்பட்டுள்ளது.
26 தேதி மாலை 8:15 வரைக்கும் உட்பட்ட நேரப்பகுதியில் எனது தங்குமனைக்கு 2 நபர்கள் மோட்டார் சைக்கிளே வந்தார்கள். வந்து அவர்கள் உங்களை விசாரிக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், எந்த விதமான பிரச்சனைகள் நடக்கவில்லை, ஆகவே என்னை விசாரிப்பதற்கு காரணம் என்ன, நீங்கள் யாரு, எங்கிருந்து வருகின்றீர்கள் என்பதை அவர்களிடத்தில் கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், புலனாய்வுத்துறையிலிருந்து நாங்கள் வருகின்றோம் என்று உங்களது அடையாள அட்டையை காட்டுங்கள் என்று கேட்டேன். ஆகவே அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். அதில் வந்தவர்களில் ஒருவர் என்னை பார்த்து அதட்டி வாயை மூடி கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் என்னை விரட்டினார்கள். ஆகவே நான் சொன்னேன், உங்களது கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றுதான் அவர்களிடத்துல சொன்னேன். இருப்பினும் அவர்கள் என்னை அதட்டி விரட்டி தகாத வார்த்தைகளாலும் கட்ட வார்த்தைகளாலும் என்னை திட்டி வைத்துக்கிறார்கள். இன்று காலை 5 ஆலயத்திலே மணியடித்து 6 சுபகாரனுக்கு பிறந்த நாள் தினத்தை முன்னிட்டு வழிபாடுகள் நடத்தியதாக சொன்னார்கள். நான் அதை மறுத்தேன். அப்பொழுது அவர் சொன்னார்கள், யாழ்ப்பாணம் மன்னார் போன்ற மறை மாவட்டங்களில் இருக்கின்ற கத்தோலிக் குழுக்கள் அரசுக்கு எதிராகவும் எல்சிசிக்கு சார்பாகவும் செயல்படுகின்றார்கள். மக்களை பிள்ளையான பாதைகளிலே வழிநடத்தி செல்கின்றார்கள். அதே பாணியை இப்பொழுது திருவண்ணாமலையில் வாழ்கின்ற பணிபுரிகின்ற கத்தோலிக் குழுக்களும் இவ்வாறான வேலைகள் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லி என்னை பல வார்த்தைகளால் திட்டி என்னை ஆத்திரமூட்டி செய்தார்கள். நானும் அவர்களோடு வாக்குவாதம் பற்றி அந்த வாக்குவாதம் அதிகரித்து உக்கிரமான நிலையிலே எனது நெஞ்சுக்கட்டையை பிடித்து சுவரோடு சாத்தி அவர்கள் இடுப்பில் இருந்த துப்பாக்கி எடுத்த சிலையில் வைத்து என்னை விரட்டினால் சுடுவதாக ஒரு சில நிமிடங்களுக்கு பிற்பாடு என்னை கீழே தள்ளிவிட்டு சொன்னார்கள், 30 நாங்கள் எங்களது உயர் அதிகாரிகளோடு இந்த இடத்திற்கு வருவோம், வருகின்ற வரைக்கும் இந்த ஆலய வளாகத்தை விட்டு நீர் வெளியே செல்லக்கூடாது, போலீஸ் போன்ற உயர் அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலம் அறிவிப்பு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி என்னை விரட்டினார்கள். ஆனால் நான் தள்ளிவிட்ட பிற்பாடு நான் எழுந்து அவர்கள் வந்த மோட்டார் சைக்கிள் இலக்கத்தகடை பார்ப்பதற்காக சென்றேன். ஆனால் அந்த வாகனத்திற்கு இலக்கத்தகடு இருக்கவில்லை
என்று கூறிய அருத்தந்தை ஜான் பிள்ளை, குறித்த நபர்கள் வெளியேறிய பின்னரே ஆயர் இல்லத்துக்கு தான் இது பற்றி அறிவித்ததாக இங்கு தெரிவிக்கின்றார்.
உடனடியாக அவர்கள் பாதுகாப்பு படையினருக்கு அறிவித்து பாதுகாப்பு படையினர் போலீஸ் ஏராளமாக இந்த இடத்திற்கு வந்து இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பித்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 3 இன்று வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு தரப்பட்டிருக்கின்றது. இதற்கு நானும் எனது ஆன்மீக காரியங்களுக்காக அடிக்கடி வெளியே செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே போகின்ற இடமெல்லாம் அவர்களை என்னால் அழைத்துச் செல்ல முடியாது. ஆகவே அவர்கள் ஆலய வளாகத்தில் 2 போலீஸ் உத்தியோகத்தரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் எந்த விதமான முடிவுகளும் அறிவிக்கப்படவில்லை. யாரு வந்தது, அவர்கள் உண்மையாகவே புலனாய்வுத்துறையினரா என்பது இன்னும் தெரியாமல் இருக்கின்றது
என்று தெரிவித்த அவரிடம், இந்நபர்கள் யாராக இருக்கலாம் என்று கருதுகின்றீர்கள் என்று கேட்ட போது,
எனக்கு அது இன்னுமாக எந்த விதமான ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் வந்து என்னோடு பேசியது தனி சிங்கள மொழியிலே அவர்கள் என்னோடு பேசினார்
என்று தனது பதிலில் குறிப்பிட்டார் அருத்தந்தை ஜான் பிள்ளை. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையுடன் தொடர்பு கொண்ட போது காவல்துறையின் விசாரணைகளின் போது அந்நபர்களே தங்களை புலனாய்வுத்துறை என்று கூறியுள்ளார்கள். ஆனால் காவல்துறையில் இருந்தோ அல்லது வேறு பிரிவுகளில் இருந்தோ புலனாய்வுத்துறையினர் இவரும் அங்கு செல்லவில்லை என்று தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் தொடர்பாக காவல்துறையினால் 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டு தற்போது விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது என்று பதிலளித்தார் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் வடக்கே விடுதலை புலிகளின் மாவீரனால் அனுஷ்டிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் பலர் கைதாகியிருக்கிறார்கள். இதுகுறித்து வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கே மன்னார் பரிகாரி கண்டல் என்ற இடத்தில் மாவீரன் நாள் என்று வீதிச்சுவரில் எழுதினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முருங்கன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள இவர்களை போலீசாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 3 தினங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு மன்னார் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. இந்த மூவரும் வவுனியாவில் உள்ள பயங்கரவாத புலனாய்வு போலீசாரினால் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக இந்த இளைஞர்களுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த சட்டத்தரணிகளில் ஒருவராகிய சூசரத்னம் அவர்கள் தெரிவித்தார்.
முருகன் பிரதேசத்திலே மாவீரர் நாள் என அந்த சுவர்களிலே எழுதியதாக சந்தேகத்தின் பேரிலே முருகன் பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு நேற்று அவர்கள் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பிற்பாடு பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அவர்களை தாங்கள் மேலதிகமான விசாரணைக்காக தேவையாக நீதிமன்றத்தில் கேட்டுக் கொண்டதற்கு அமைவாக நீதிமன்றம் 72 மனுப்பியாளர்கள் தங்களிடம் வைத்து விசாரணைகளை நடத்துவதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது. மெதரிஸ்த திருச்சபையைச் சேர்ந்த 3 சந்தேக நபர்களும் பரிகாரி கண்டல் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே ஆலயத்திலே நடந்த வேலைகளை முடித்துவிட்டு காலையிலே எழுந்து வரும்போதுதான் சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
சந்தேக நபர்கள் சார்பில் நீங்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்திருக்கிறீங்க. மாவீரர் தினம் என்று எழுதினதுக்காக இந்த நாட்டு சட்டத்தின்படி ஒருவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தலாமா?
பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்தார்கள் என்ற தோரணையிலும் நாட்டிலே மீண்டும் இனவாதத்தை தூண்டுகிறார்கள் இவ்வாறான செயல்களிலே என்ற கோதாவிலே தான் அவர்கள் நீதிமன்றத்திலே அந்த போலீசார் தங்களுடைய பி அறிக்கைகளை தாக்கல் செய்து அவர்களை கொண்டு போயிருக்கிறார். நிரூபிக்கக்கூடியதான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என கூறி நாங்கள் எங்களுடைய ஆட்சேபனைகளை பதிவு செய்திருக்கிறோம்
என்றார் சட்டத்தரணியும் வடமாகாண சபை உறுப்பினருமாகிய சூசரத்னம் பிரிமோஸ் சிராய்வா அவர்கள். மாவீர தினம் அனுட்டிக்கப்படக்கூடாது என்றும் விடுதலை புலிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ போற்றுவதும் அவர்களை ஊக்குவிப்பதும் சட்டத்திற்கு விரோதமானது என்றும் ஏற்கனவே தேசிய பாதுகாப்புக்கான மத்திய ஊடக நிலையம் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. அவ்வாறு செய்பவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்றும் அந்த நிலையம் அறிவித்திருந்தது. இந்த அறிவித்தலின் பின்னணியிலேயே இந்த இளைஞர்களும் வேறு சிலரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய இடங்களில் மாவீரர் தினத்தன்று தீபமேற்றி அஞ்சலி செலுத்தினார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 4 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மன்னார் வாழ்க்கை பெற்றான் கண்டல் என்ற இடத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகளின் தந்தையாகிய திருச்செல்வம் கிறிஸ்து ராஜா என்ற குடும்பஸ்தர் விடுதலை புலிகள் அமைப்பில் முன்னர் இணைந்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் முருங்கன் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக மன்னார் பிரஜல் குழுவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். நோயாளியாகிய அவரை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் வவுனியாவில் தடுத்து வைத்திருப்பதாக அவருடைய மனைவி வினோதினி தெரிவித்திருக்கின்றார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்லும் பயணிகள் அணிந்து செல்லக்கூடிய தங்க ஆபரணங்களின் அளவுக்கு அரசாங்கம் கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. அண்மை காலங்களில் இந்தியாவுக்கு தங்கம் கடத்தப்படும் நடவடிக்கைகள் அதிகரித்தமையாலேயே இந்த புதிய கட்டுப்பாடு என்று இலங்கை சுங்கப்பிரிவு BBCயிடம் தெரிவித்திருக்கிறது. மேலதிக தகவல்களுடன் விஜயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு தங்கம் கடத்திச் செல்லப்படுவதை தடுப்பதற்காக அரசு அண்மையில் புதிய நடவடிக்கைகளை அறிவித்திருந்தது. இதன்படி இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகள் அணிந்து செல்லக்கூடிய தங்க ஆபரணங்களின் அளவுக்கு இலங்கை சுங்கத் திணைக்களம் கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. பெண் பயணிகள் 15 சவரன் தங்க நகைகளை மட்டுமே அணிந்து செல்ல முடியும். ஆண்களுக்கும் சிறார்களுக்கும் 5 சவரன்கள் மட்டுமே அனுமதி. அதுவும் அந்த நகைகள் எல்லாம் மீண்டும் நாட்டுக்கு வரும்போது திரும்பி வர வேண்டும் என்ற உத்தரவாதமும் அளிக்கப்பட வேண்டும்.
මේ ස්වර්ණාභරණ යම් ආකාරයකින් නිම නොකළ ස්වභාවය එහෙම නැත්නම් අර්ධ වශයෙන් නිම කළ ස්වභාවය එහෙම නැත්නම් රළු ස්වභාවය
இந்த தங்க நகைகள் முழுமையாக செய்து முடிக்கப்படாத அல்லது ஆபரணங்கள் அல்லாத வேறு வடிவங்களில் காணப்பட்டாலும் அவற்றை கொண்டு செல்ல முடியாது என்று இலங்கை சுங்கத் திணைக்களத்தின் பேச்சாளர் ஜிஏ லெஸ்லி காமினி BBCயிடம் கூறினார். சில நாட்களுக்கு முன்னர் தங்கம் கடத்தி செல்லும் வழியில் இந்தியாவின் கொச்சின் விமான நிலையத்தில் பிடிபட்ட 53 பேர் கொழும்பிலிருந்துதான் புறப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரம் இலங்கைக்கு வந்து செல்லும் வெளிநாட்டு பயணிகளும் தாங்கள் கொண்டு வரும் தங்க ஆபரணங்களை விமான நிலையத்திலேயே அதிகாரிகளிடம் காட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்றும் புதிய கட்டுப்பாடு வந்திருக்கிறது. திரும்பிச் செல்லும் போது சுங்க அதிகாரிகளிடம் ஏற்கனவே காட்டப்படாத ஆபரணங்கள் காணப்பட்டால் தாங்கள் கொண்டு வந்த பணத்தில்தான் அவை வாங்கப்பட்டன என்பதை வெளிநாட்டு நாணய மாற்று கட்டுப்பாட்டாளரின் அனுமதிக்கான ஆவணங்களையும் விமான நிலையத்தில் வெளிநாட்டு பயணிகள் காட்ட வேண்டியிருக்கும்.
இதேவேளை இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்தப்பட்டு வருவதன் பின்னணி பற்றியும் இந்த புதிய கட்டுப்பாடு பற்றியும் இலங்கை நகை வியாபாரிகள் சங்கத்தின் மூத்த ஆலோசகர் கே சங்கர் அவரிடம் கேட்டினார். ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இங்கே இருந்து வியாபார நோக்கத்துக்காக போகக்கூடிய உங்க இந்தியாவுக்கு இந்த தங்கங்களை எடுத்துகிட்டு போகிறதுனால இந்தியாவினுடைய அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இதன்படி அங்கே கூடுதலாக தங்க விலை கொடுக்கப்படுது. அதனால் இவங்க ஒரு நாள் பலன் அடைஞ்சாங்க. அது வந்து குறிப்பாக ஒரு வியாபார நோக்கம்னு சொல்கிறதை விட ஒரு தன்னிச்சையான ஆதாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு போனவங்க அவங்கள தான் இந்த பலனை அடைஞ்சாங்க. அதை வந்து அரசாங்கம் இப்போ தடுத்து நிறுத்தி அந்த பலனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு.
இந்தியாவுக்கு தங்கத்தை கடத்தி செல்வதற்கு இலங்கையை ஒரு இடமாக தெரிவு செய்வதற்கு என்ன காரணம்?
அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு காரணத்தை சொல்ல போனால், இங்கு வந்து இந்த அதிகமான கெசினோ கிளப்புகள் திறக்கப்படுது. இப்போ அவங்கெல்லாம் வந்து அதனுடைய அந்த கெசினோவில் விளையாடிட்டு பணங்களை வெற்றியாக எடுக்கும்போது அதை அவங்க எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு மாற்று வழியை இந்த தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. இப்போ வெளிநாட்டு நாணயமாக கொண்டு போகிறதிலும் பார்க்க இந்த தங்கத்தை கொண்டு போனால் அதிகபட்சமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த மூலமாகவும் இந்த தங்கம் இங்கேருந்து போகப்படுது, கடத்தப்படுது. சிலர் ஒரு சிலர் வந்து ஒரு தங்களுக்கு சாதகமாக இந்த சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இவ்வளோ நாள் ஒரு கட்டுப்பாடு இல்லாத இருந்ததுனால நிறைய தங்கத்தை கொண்டுகிட்டு போனாங்க. கொண்டு போய் வித்துட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் ஆதாயத்தை பெற்றுக்கொண்டாங்க.
இந்தியாவோடு ஒப்பிடும்போது இலங்கையில் தங்கம் விலை குறைவாக இருக்கிறதா?
குறைவாக இருக்கிறது.
அதுக்கு என்ன காரணம்?
அதுக்கு இந்தியாவில் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்தியாவில் வந்து தங்க விலையை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க.
சென்ட்ரல் பேங்க்.
சென்ட்ரல் பேங்க், ஆமாம், சென்ட்ரல் பேங்க். அவங்க நிர்ணயிக்கிறாங்க அன்னைக்கு விலை பட்டியல் அங்கே போடப்படணும், அந்த மாதிரி கொடுக்கப்படணும்னு போடுறாங்க அவங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரொய்ட்டரில் உலக சந்தையில் என்ன விலை இருக்கோ அந்த விலையை தான் நாங்கள் இங்கே விற்கிறோம். அதே அதை அனுசரித்து அதனுடைய நேர பார்வையில் தான் எங்களுடைய அணுகுமுறையும் தங்கம் வாங்குறதும் கொடுக்கறதும் இருக்குது.
இப்போ இந்திய சந்தையோடு ஒப்பிடும்போது இலங்கை சந்தையில் தங்க நகை விலை குறைவாக இருக்கிறது என்றால், இலங்கைக்கும் தங்கம் வேறு நாடுகளிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்படுவதாக கடந்த காலங்களில் செய்திகள் வந்திருந்தன.
இலங்கையில் நாங்கள் மத்திய வங்கியிலேயோ அல்லது உங்களுக்கு கொமர்ஷியல் பேங்க்குகள்லேயோ வாங்கக்கூடிய விலையை ஒப்பிடும்போது வெளிநாட்டிலிருந்து துபாயிலேயோ வேறு இடத்துலேருந்து வர்ற தங்கத்துக்கு விலை குறைவாக இருக்குது. இங்கே வாங்குகிற தங்கத்தை விட அவங்கள்ட்ட அவங்க கடத்தி வரப்படக்கூடிய தங்கத்துக்கு விலை குறைவான ஒரு இது எங்களுக்கு இருக்குது, வியாபாரிகளுக்கு. ஆகவே வியாபாரிகள் அதையும் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது.
இப்போ உள்நாட்டில் விலை அதிகரித்திருப்பதற்கு என்ன காரணம்?
உள்நாட்டில் விலை அதிகரிப்பதற்கு காரணம் 10% மேலதிகமான வரி போடப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால்.
இப்போ கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது வந்து தங்கத்திற்கான இறக்குமதி வரியில் சில சலுகைகளை கொண்டு வர இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. அந்த வரி சலுகை எந்த அளவுக்கு இப்பொழுது இலங்கையினுடைய தங்க நகை வியாபாரத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது?
அது வந்து எங்களுடைய நிதியமைச்சராகிய ஜனாதிபதி அவர்கள் தங்களுக்கு ஒரு வெளிநாட்டு முதலீடுகள் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த தங்க விலையை 7.5% ஏற்கனவே போட்டிருந்த வரியில் ஒரு கழிவை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது வந்து குறிப்பாக இங்கிருந்து இறக்குமதி செய்த தங்கத்தை ஏற்றுமதி செய்ய வேண்டும் ஆபரணங்களாக, அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அந்த சலுகை அதிகமாக பொருந்தும்.
இலங்கை நகை வியாபாரிகள் சங்கத்தின் மூத்த ஆலோசகர் கே சங்கர். இலங்கையில் பௌத்த பிக்குகளுக்கு வாகனம் ஓட்டுவதற்கு ஏன் அனுமதி வழங்கக்கூடாது என்பதற்கான காரணங்களை கூறுமாறு நீதிமன்றம் போக்குவரத்து விதிகளுக்கான அதிகாரிகளிடம் கோரியிருக்கிறது. இது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் கே எஸ் உதயகுமார்.
பௌத்த பிக்குகளுக்கு சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதை தடை செய்வதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பாக விளக்கங்களை முன்வைக்குமாறு உச்சநீதிமன்றம் மோட்டார் வாகன பதிவாளர் திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. வஸ்கமுவ சாக்கியமுனி விகாரையின் விகாராதிபதி பரகொட விமலவம்ச தேரர் உட்பட பௌத்த பிக்குகள் சிலர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான் சமர்ப்பித்த விண்ணப்பத்தை மோட்டார் வாகன பதிவாளர் திணைக்களம் நிராகரித்ததாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது சம்பந்தமாக வினவிய போது பௌத்த பிக்குகளுக்கு சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க வேண்டாம் என புத்த சாசன அமைச்சு வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளதாக மோட்டார் வாகன பதிவாளர் நாயகம் தனக்கு அறிவித்ததாகவும் மனுவை சமர்ப்பித்துள்ள பிக்குகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். போக்குவரத்து சட்ட விதிமுறைகளுக்கு அமைய இவ்வாறான தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிப்பதற்கு புத்த சாசன அமைச்சுக்கு எந்தவிதமான அதிகாரங்களும் இல்லை என்று தெரிவித்துள்ள மனுதாரர்கள் பௌத்த பிக்குகள் சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் பௌத்த தர்மத்தின் கோட்பாடுகள் மீறப்பட மாட்டாதென்றும் தெரிவித்துள்ளனர். இந்த மனு மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக எதிர்வரும் ஜனவரி 17 நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கங்களை முன்வைக்குமாறு மோட்டார் வாகன பதிவாளர் நாயகத்துக்கு உத்தரவிட்டுள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் வழக்கம் போல் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.